வணக்கம் குமாரதாசன் அவர்களே.
வணக்கம் ராய்ச்சல்.
சிரியாவை பொறுத்த அளவில் அலப்போ நகர் வந்து கிளர்ச்சியாளர்களிடமிருந்து சிரிய படை கைவசம் வந்துள்ளது. அலப்போ நகரை கிளர்ச்சி படை இழந்து விட்டது. இது சிரிய போரில் ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இப்போ அலப்போ நகரை வந்து கிளர்ச்சி படை இழந்திருப்பது, அது ஒரு பெரும் பின்னடைவு என்று எடுத்துக்கொள்ளலாமா?
ஆமாம், சிரியாவில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கின்ற இந்த உள்நாட்டு போரில் சிரிய கிளர்ச்சி படைகள் சந்தித்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்று இதனை கூறலாம். ஏனெனில் இந்த அலப்போ நகரம் சிரியாவில் வர்த்தக ரீதியிலும் கைத்தொழில் சார் ரீதியிலும் மற்றும் தொன்மையான இந்த பள்ளிவாசல்களை கொண்ட ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரம். அந்த நகரம் கிட்டத்தட்ட கடந்த 2011 அரசுக்கு எதிரான கிளர்ச்சி ஆரம்பமான பின்னர் அதனை ஒடுக்குவதற்கு அரசு படைகள் மிக கடுமையான நடவடிக்கைகளை, மிக கடுமையான தாக்குதல்களை தொடுத்த போது ஏற்பட்ட மோதல்களுக்கு பின்னர் இந்த கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்ட நகரங்களில் மிக முக்கியமான பெரிய நகரம் அலப்போ. அங்கு அவர்கள் கிட்டத்தட்ட தங்கள் ஒரு 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 உள்ளூர் நிர்வாக ரீதியிலான ஒரு விதைப்பேணி வந்தார்கள் அவர்கள் மிக நீண்ட காலமாக. அது அவர்களுடைய ஒரு அரசியல் ரீதியிலும் அவர்களுடைய போராட்ட ரீதியிலும் ஒரு ஒரு மிக பலமான பின்தளமாக அவர்களுக்கு விளங்கி வந்தது. அந்த வகையில் இந்த நகரத்தை அவர்கள் அரசு படைகள் வசம் இழந்திருப்பது ஒரு பின்னடைவு என்றுதான் கூற வேண்டும். அதே நேரம் அலப்போ நகரத்தின் வீழ்ச்சி என்பது வெறுமனே ஃப்ரீ சிரிய நாமி என்கின்ற அந்த கிளர்ச்சி படைகளுக்கு ஏற்பட்ட பின்னடைவு மட்டுமல்ல, சிரிய அதிபர் அசாத் அவர்களை அதிகாரத்திலிருந்து தூக்குவதற்காக அமெரிக்கா தலைமையில் மேற்குலக நாடுகள் மேற்கொண்டு வந்த ஒரு போராட்டத்தில் ஏற்பட்ட ஒரு சிறு பின்னடைவு என்றும் கூட இதனை கூறலாம். ஏனெனில் கிளர்ச்சி படைகளுக்கு முழுமையான ஒரு தார்மீக ஆதரவை அமெரிக்கா வழங்கி வந்தது. நேரடியாக போரில் சம்பந்தப்படாவிட்டாலும் அவர்களுக்கு ஒரு பின்புலத்திலிருந்து அவர்களுக்கான ஆலோசனைகள் மற்றும் பயிற்சிகள், ஆயுத தளபாட உதவிகள் என அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் வழங்கி வந்தன. அந்த வகையில் அலப்போ நகரத்தின் வீழ்ச்சியும் அந்த கிளர்ச்சி போராளிகளின் தோல்வி என்பது இன்னொரு வகையில் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகத்தின் தோல்வியாகவும் பார்க்கப்படலாம்.
இப்ப ஐரோப்பாவில் குவிந்திருக்கும் லட்சக்கணக்கான அகதிகள் அல்லது புகலிடம் கோருவோர் மற்றும் குடியேற்றவாசிகளில் சிரியாவிலிருந்து வந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் என்று நம்பப்படுகிறது. இந்த பின்னணியில் அலப்போவின் வீழ்ச்சி சிரியாவிலிருந்து அகதிகளின் வருகையை குறைக்கும் அல்லது ஐரோப்பாவிலிருந்து அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டவர்களை திருப்பி அனுப்ப இது ஏதுவாகும் என்று எடுத்துக்கொள்ளலாமோ?
இல்லை, அகதிகள் விவகாரத்தை பொறுத்தவரை நீடித்து வருகின்ற அந்த உள்நாட்டு போர் முடிவுக்கு வருவதற்கான, மிக அண்மை காலத்தில் முடிவுக்கு வருவதற்கான ஒரு எந்தவித அறிகுறியும் அங்கு தென்படவில்லை. நாடு தற்போது ஒரு வல்லரசுகளின் வலு, அதாவது போட்டி களமாக மாறி இருக்கின்ற சூழ்நிலையில், அதாவது ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலையும் மற்றும் பிராந்தியத்தில் சக்தி மிக்க நாடுகளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு போட்டி களமாக சிரியா மாறி இருக்கின்ற நிலையில், அங்கு அந்த உள்நாட்டு போர் என்று சொல்லப்படுகின்ற இந்த சர்வதேச வல்லரசுகளின் யுத்தம் முடிவுக்கு வருவதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. ஆகவே நாட்டுக்குள் ஏற்கனவே அகதிகளாகியுள்ள மக்களும் சரி, ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறி அயல் நாடுகளிலும் இடைவெளிகளிலும் அந்தரிக்கின்ற மக்கள் அங்கிருந்து மேலும் ஐரோப்பா மற்ற நாடுகளுக்கு வருவதற்கு முயற்சிப்பது இப்போதைக்கு நின்றுவிடும் என்று சொல்ல முடியாது.
அடுத்து 2011 துவங்கி அரபு வசந்தம் என்று அழைக்கப்படுகின்ற அரப் ஸ்பிரிங் மக்கள் புரட்சி துனிஷியாவில், எகிப்தில், லிபியாவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆனால் சிரியாவை பொறுத்த அளவிற்கு அது உள்நாட்டு போராக மாறியது. அது தொடர்ந்து கொண்டே உள்ளது. அதற்கு என்ன காரணம்?
அதற்கு காரணம் நான் ஏற்கனவே கூறியது போன்று, இது சிரியா இந்த மிக ஒரு பலமான பிராந்தியத்தை பொறுத்தவரை மிக பலமான இராணுவ சக்தி மிக்க ஒரு நாடு. அதே நேரம் அதனுடைய நீண்டகால வரலாற்றை பார்த்தால் அவருடைய நீண்டகால கூட்டாளிகளாக ரஷ்யா மற்றும் முன்னாள் சோவியத் ஒன்றியம் மற்றும் பிராந்திய வல்லரசான ஈரான் போன்றன சிரிய அதிபர் அசாத்துக்கு மிக ஆதரவான மிக கூட்டாளிகளான சக்திகள். இந்த சக்திகள் அங்கு அவரை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு குறுக்கே நிற்கின்றன இந்த வல்லரசுகள். அதன் காரணமாகவே கிளர்ச்சி என்பது சிரியாவை பொறுத்தவரை ஒரு முடிவுக்கு வராமல் ஒரு உள்நாட்டு போராக, ஒரு மோசமான உள்நாட்டு போராக மாறியிருக்கின்றது. உண்மையில் சிரியாவின் போர்க்களத்தை விளங்கிக் கொள்வது என்பது மிக இலகுவானதல்ல. அங்கு யார் யார் போராடுகிறார்கள், யாருடன் யார் சண்டை செய்கிறார்கள் என்பதை ஒரு சாதாரணமாக விளங்கிக் கொள்வது ஈஸியானதல்ல. உண்மையில் அசாத் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அசாத் குடும்பத்தின் ஆட்சி அங்கு நீடித்து வருகிறது. அந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அங்கு ஜனநாயக ரீதியான உரிமை கட்டமைப்புகளை உருவாக்குவதற்குமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறிய அளவிலான மக்கள் கிளர்ச்சி பின்னர் ஒரு நாடு முழுவதற்கும் பரவியது. 2011 ஆம் ஆண்டு இந்த அரபு வசந்தம் என்று சொல்லப்படுகின்ற காலத்தில் ஏற்பட்டது. ஆனால் இராணுவத்திலிருந்து பிரிந்து ஒரு எதிரணியோடு இணைந்து ஒரு கிளர்ச்சி படையை உருவாக்கி, அதாவது ஃப்ரீ சிரியன் ஆர்மி என்கின்ற ஒரு படையணியை உருவாக்கி அவர்கள் அரசு படையுடன் போரிட்டு பல நகரங்களையும் பல பிரதேசங்களையும் கைப்பற்றினார்கள். இந்த கட்டத்தில் அங்கு ரஷ்யா தலையீடு அதிகரித்தது. அவர்கள் நேரடியாக போரில் இறங்கி, அதாவது வான்வழி தாக்குதல்களை நடத்தும் உதவிகளை வழங்கிய போது அங்கு களநிலைமை வேறு விதமாக மாறியது. மேலும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பனிப்போர் காலத்துக்கு பின்னர் மீண்டும் கிட்டத்தட்ட அந்த வகையிலான ஒரு ஒரு பனிப்போர் காலத்தின் நிகழ்ச்சியான ஒரு வரலாறாக பார்க்கப்படக்கூடிய நிலைமை சிரியாவில் உருவாகியது. அதன் விளைவாகவே சிரிய உள்நாட்டு யுத்தம் நீடித்து வருகின்றது. ஏனைய நாடுகளில் துனிசியாவிலிருந்து அதிபர் பென்அலியின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. எகிப்தில் அதிபர் ஹொஸ்னி முபாரக்கின் அதிகாரம் முடிவுக்கு வந்தது. அதே போல லிபியாவில் அதிபர் முகமர் கடாபி கொல்லப்பட்டு ஆட்சி மாறியது. ஆனால் இந்த வகையில் சிரியாவில் இதனை மேற்குலகத்தால் இலகுவாக மேற்கொள்ள முடியாமல் போனதற்கு காரணம் அங்கு இந்த ஏனைய வல்லரசுகளின் தலையீடு. வல்லரசு போட்டிக்களமாக நாடு மாறியிருக்கிறது. ஆகவே அது இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான எந்த அறிகுறிகளும் அண்மையில் தென்படவில்லை.
மிக்க நன்றி குமாரதாசன் அவர்களே.
நன்றி.